ஞானகுரு அவர்கள் பொதுவாக ஒவ்வொரு முறையும் பல வகையான உணர்வுகளை இணை சேர்த்துத்தான் ஒரு உபதேசத்தையே வழங்குகின்றார்கள். நாம் கேட்கும் பொழுது ஏற்கனவே குருநாதர் இந்த உபதேசத்தை சொல்லியிருக்கின்றாரே, அதே மாதிரிதான் போல என்று நாம் என்ன தோன்றும், ஆனால் அதை கூர்ந்து கவனித்து அந்த உணர்வுகளை வரிசைக்கிரமமாக அவர் நமக்குள் எந்த நிலைகள் வளர வேண்டும், நாம் எந்த நிலை பெற வேண்டும் என்று அவர் அந்த ஏக்க உணர்வு கொண்டு அந்த அருளியான சக்தி நாம் பெற வேண்டும் என்று எந்த ஆசையின் நிமித்தம் நமக்கெல்லாம் அது கிடைக்க வேண்டும் என்று அவர் உணர்வோடு கலந்து நாம் அதை அந்த உபதேசத்தை பதிவாக்கினால் அதில் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய மூல கருத்துக்கள், ஆனால் மறைந்திருப்பது என்றால் அவர் மறைத்து சொல்லவில்லை, நாம் கேட்கும் பொழுதே ஏற்கனவே கேட்டதான் இதை சொல்லியிருக்கின்றாரே என்று நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அதை மூடி மறைக்கின்றது. அந்த மறைக்கும் பொழுதுதான் சாமி சொன்னதையே சொல்லுகின்றார், சாமி ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார், அது நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கிறோம் என்று இந்த கவனம் குறைந்து விடுகின்றது. அதுபோன்று இல்லாதபடி அது கூர்ந்து அவர் உணர்வோடு கலந்து விட்டால் அவர் அதில் எந்த நுண்ணிய உணர்வுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கைக்கு நாம் பயன்படுத்த வேண்டிய அந்த அவசியம் என்ற நிலையில் அவர் கருதி அதை பதிவு செய்கின்றாரோ அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே அவதாரங்களை பற்றி நாராயணன் என்றும் விஷ்ணு என்றும் பலமுறை எண்ணில் அடங்காத உபதேசங்கள் கொடுத்திருக்கின்றார். 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலங்களிலிருந்து கவரக்கூடிய சக்திகளைத்தான் 27 விதமான உணர்வுகளாக பால்வெளி மண்டலங்களாக மாற்றி அது இந்த பிரபஞ்சத்திற்குள்ளே அனுப்பினாலும் இது சூரியன் அந்த கோள்களையும் தாண்டி வரும்பொழுது இதை கவர்ந்து அந்த விஷத்தை தனக்குள் இருக்கக்கூடிய பாதரசத்தால் மோதி வெப்பம் காந்தம் என்று ஒரு இயக்க அணுவாக உருவாக்குகின்றது. அதே சமயத்தில் இங்கே சூரியன் நாராயணனாக சர்வத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றது, படைக்கும் சக்தியாக இருக்கின்றது என்று அவதாரத்தில் நாராயணன் முதல் அவதாரம் என்று காட்டியிருந்தாலும் இரண்டாவது இதிலிருந்து தோன்றிய நிலைகள்தான் விஷ்ணு உயிரணு. அங்கே நாராயணன், இங்கே விஷ்ணுவாக அதிலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகள் உயிரணுக்களுடைய தோற்றங்களாக அதனுடைய இயக்கங்கள். இரண்டாவது அவதாரமாக மற்றொன்றை தனக்குள் எடுத்து அந்த உயிரை போன்ற ஜீவ அணுக்களாக உருப்பெறும் சக்தி பெற்று இரண்டாவது நிலையாக வருகிறது என்று இதையும் குருநாதர் ஏற்கனவே பலமுறை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் இதில் அந்த நுண்ணிய நிலைகளாக எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த உபதேசம் அமைகின்றது. மும்மலம் என்றும் குருநாதர் ஏற்கனவே நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட விளக்கங்களை கொடுத்திருக்கின்ற மும்மலம் என்றால் வெப்பம் காந்தம் விஷம், இந்த மூன்றும் சேர்ந்துதான் மும்மலம் என்று சாஸ்திரங்கள் நமக்கு காட்டியிருக்கின்றது. வெப்பம் காந்தம் என்று அது இயக்கணு என்று சொல்லப்பட்டாலும் சூரியனால் இது உமிழ்த்தி விஷத்தை அது பிரித்து இத்தகைய நிலைகளாக உருவாக்கினாலும் அந்த பிரிந்து செல்லக்கூடிய விஷங்கள் எவ்வளவோ தொலைதூரங்களுக்கு அது உந்தி சூரியன் அதை அப்புறப்படுத்தினாலும் அதில் வலுவிழந்த விஷத்தின் தன்மையைத்தான் இந்த வெப்பம் காந்தம் அது தொக்கியுள்ள நிலைகளை கவரும் பொழுதுதான் அந்த இயக்கணு இயக்க சக்தி என்று சொல்லுகின்றமே அதற்கு பொருள் வருகின்றது. காவியங்களில் நமக்கு இதை பிரகலாதன் கதை என்றும் அந்த இரண்யன் அவன் எதிலையுமே தனக்கு இறப்பே வரக்கூடாது என்று சாகாவரம் வாங்கி கொண்டான் என்றும் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது. ஆனால் நாம் இரணியனை அங்கே நர நாராயணன் கொன்று விடுவதாக அது மறைமுகமாக காட்டப்பட்ட நிலைகளை நாம் அதற்கு முழுமையான விளக்கங்கள் சொல்லாதபடி நாம் அது அவதாரம் என்றால் கடவுள் என்றும் தெய்வம் என்றும் இப்படி தீமை செய்வரை அவர் கொன்று மக்களை காப்பாற்றுகிறார் என்று இந்த பக்தியினுடைய அடிப்படையில் தான் எடுத்துக்கொள்ளமே தவிர, முதல் முதல் மனிதன் அகஸ்தியன் தாய் கருளை பெற்ற சக்தியின் துணை கொண்டு விண்ணினுடைய ஆற்றலை நுகர்ந்து வானையினுடைய தத்துவத்தை, இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவானது, இந்த பிரபஞ்சத்திலே நட்சத்திரங்களோ கோள்களோ சூரியனை எவ்வாறு உருப்பெற்றது, இதுபோன்று எண்ணிலடங்காத நிலைகள் எவ்வாறு வளர்ந்து கொண்டே வருகின்றது என்பதை அவன் அறிந்த பேர் உண்மைதான். ஒரு அணுவிற்குள் முக்கிய பங்காக ஆற்றுவது இந்த விஷத்தினுடைய செயல்தான். இந்த விஷம் இருந்தால்தான் எதற்குமே இயக்க சக்திக்கே அது உறுதுணையாக இருக்கும். விஷம் இல்லை என்றால், அந்த அடிப்படை அந்த விஷத்தினுடைய உணர்வுகள் இல்லை என்றால் இயக்க சக்திக்கு அது உதவாது, சூன்யமாகிவிடும். அதனால்தான் இரண்யன் சாகா வரம் வாங்கி கொண்டான் என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது. ஆக அவனுக்கு அழிவே இல்லை. சாகா வரம் என்றால் சாகா கலையாக அது மீண்டும் மீண்டும் மற்றொன்றுக்குள் சேர்ந்து அதனுடைய இயக்கமாக அது மாற்றிக்கொண்டேதான் இருக்கும். அதை அழிக்க முடியாது, அழிந்திடவும் செய்யாது. ஏனால் இந்த வெப்பம் காந்தம் என்று இருந்தாலும் இந்த மூன்றாவது இந்த விஷம் இருந்தால்தான் இந்த வெப்பமும் காந்தமும் சேர்ந்து மற்றொன்றை கவர்ந்து அது இணைக்கும் சந்தர்ப்பம் பரபிரம்மமானாலும், பிரம்மாவினுடைய மனைவி சரஸ்வதி எதை கவர்ந்ததோ அந்த மனமாக அது வெளிப்பட வேண்டும் என்றால் அதற்கு இந்த விஷம் தேவை. இந்த விஷம் இல்லை என்றால் அந்த கவர்ந்ததை மனமாக மாற்ற முடியாது. மனமாக மாற்றவில்லை என்றால் சிருஷ்டியும் இல்லை, இயக்கமும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை, மாற்றமும் இல்லை. அது எப்படி பார்த்தாலும் இந்த விஷம் இந்த இயக்கத்திற்கு எந்த வகையிலும் இதுதான் உறுதுணையாக இருக்கின்றது என்பதை சாஸ்திரங்கள் நமக்கு காட்டியதைத்தான் பிரகலாதன் கதை என்று இதில் நுண்ணிய நிலைகளாக நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். என்றால் பரிணாம வளர்ச்சியிலே நாம் ஆரம்ப நிலைகளிலிருந்து வந்ததை பார்த்தமென்றால் ஒவ்வொன்றும் தன்னை தற்காத்துக் கொள்ளும் நிலைகள் கொண்டே வளர்கின்றது. இந்த தாவர இனங்களை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். ஒரு வேப்ப மரமாக இருந்தாலும், மாமரமாக இருந்தாலும், கொய்யா மரமாக இருந்தாலும், அது அது எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் சத்துகள் தான் அதன் அதன் மனமாக வெளிப்படுகின்றது. இந்த பால்வெளி மண்டலம் என்று நட்சத்திரங்களுக்கு சொல்வது போன்றுதான் வேப்ப மரம் அது தனக்குள் வளர்த்து கொண்ட அந்த கசப்பின் மனமே அதுக்கு பால்வெளி மண்டலமாக மாறுகின்றது. அது ஒரு தனியான நிலையாக வருகின்றது. பக்கத்திலே மாமரமோ அல்லது கொய்யா மரமோ இருந்தாலும் அந்த மனங்களை இது தன் அருகிலே வர விடுவதில்லை. இந்த மரம் தன்னை தற்காத்துக் கொள்ளும் நிலையாக அந்த மனத்தால் அது அதன் வழிகொண்டுதான் அது ஜீவித்து வாழ்கின்றது. இப்படித்தான் ஒவ்வொரு மரமும். இதுபோன்றுதான் உயிரினங்களாக வளர்ச்சி பெற்றாலும் இந்த உணவின் சத்தை உணவாக உட்கொண்டு வளர்ந்த நிலையில் கொண்டுதான் உயிரினங்கள் வளர்கின்றது. அதுவும் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு கொண்டே தன் வாழ்க்கையை வழி நடத்துகின்றது. இப்படி எண்ணில் அடங்காத சரீரங்களில் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும், தான் தப்ப வேண்டும், தான் மீள வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட உணர்வுகள் தான் வளர்ச்சிக்கு வித்திட்டு நாம் இந்த மனிதன் வரை நாம் வளர்ந்து வந்திருக்கின்றோம். அதுக்கு சில உதாரணங்களையும் சொல்லுகின்றார். ஒரு தேல் அது விஷம் கொண்டதுதான், ஆனால் அது ஒரு வண்டை பிடித்து உணவாக தன்னுடைய விஷத்தால் அதை அந்த வண்டியில விஷத்தை பாய்ச்சி அதை உட்கொள்கின்றது. அந்த வண்டினுடைய உணர்வுகளோ தேலினுடைய ஈர்ப்பிற்குள் வந்து அது தேலாக மாறுகின்றது. ஆனால் இந்த தேலை மற்ற பட்சி இனங்கள், இது கடுமையான விஷமாக இருந்தாலும் மற்ற பட்சிகள் இதை கொத்தி இந்த தேலை உணவாக எடுக்கின்றது. இந்த தேலில் இருக்கக்கூடிய விஷம் அந்த பட்சியினுடைய உடலுக்குள் சென்றாலும் அது அடங்கி விடுகின்றது. ஆனால் தேலினுடைய உயிரான்மாவோ அந்த பட்சியினுடைய உணர்வுகளை கவர்ந்து தேலாக இருப்பது பட்சியாக மாறுகின்றது. இதே போன்றுதான் புலி மான் என்று எடுத்துக்கொண்டாலும் புலி வீரிய உணர்வு கொண்டது, மானோ சாந்தமான உணர்வு கொண்டது. சந்தர்ப்பத்தால் இது புலியினுடைய வீரியமான உணர்வுகள் மானை தாக்க வேண்டும் என்று அது வெளிப்படுத்தும் பொழுது இந்த மான் அதில் சிக்கினாலும் சரி அல்லது தப்பி ஓடினாலும் இந்த புலியினுடைய நினைவே அதற்குள் அதிகமாகிவிட்டால் அந்த உணர்வு வலு அதிகமான பின் புலியின் நினைவு அதிகமாகி மானாக இருப்பது அடுத்து புலியாக மாறும் சந்தர்ப்பங்கள் உருவாகின்றது. இது இப்படித்தான் வளர்ச்சியாகி மாற்றங்களாகி வந்திருக்கின்றோம். அதனால்தான் குண சுருக்கமாக இதனுடைய இயக்கங்களை எல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக சூரியன் நாராயணன் என்று சொன்னாலும் அது அணுக்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொன்றையும் எடுத்து அது அதனதன் இனமாக கவர்ந்து மீண்டும் அது மற்றொன்றோடு அது கலக்கச் செய்து, இப்படி அணுக்களின் மாற்றத்திற்கு முக்கியமான காரணமே சூரியன்தான். ஆனால் இரண்டாவது விஷ்ணு என்று அதில் உருவான இந்த உயிர் அணுவோ தான் நுகர்ந்ததை ஜீவ அணுவாக உருவாக்குகின்றது. அதாவது உயிரை போன்றே அதுவும் ஒரு இயக்க அணுவாக எந்த மனமோ எந்த சத்தோ உயிரால் இது போன்ற ஜீவ அணுக்களாக உருப்பெற்ற பின் அது தன்னை தற்காத்துக் கொள்ளும் நிலையாக தனக்கு உகந்த அதே உணவின் சத்தை கவர்ந்து அது ஜீவித்து அது வாழ்கின்றது. அங்கே அணுக்களின் மாற்றம், இங்கே ஜீவனுள்ள அணுக்களை உருவாக்கும் சக்தியாக நமது உயிர் இயக்க சக்தியாக கொண்டு வருகின்றது. அங்கே நாராயணன், அடுத்து இங்கே விஷ்ணு என்று சொன்னாலும் விஷ்ணுவினுடைய மனைவி லட்சுமி, அங்கே நாராயணனுடைய மனைவியும் லட்சுமி தான். ஆக கவர்ந்து கொண்ட உணர்வுகள் தான் அது. மூன்றாவது எதை கவர்கின்றது, அது பிரம்மமாக மாறுகின்றது. கவர்ந்து கொண்ட உணவின் சத்து அதனுடைய மனமாக வெளிப்படும் போது சரஸ்வதி. அதே சமயத்தில் அது மற்றொன்றுடன் கலந்து இந்த உணர்ச்சிகளை அது தூண்டுமே என்றால் அது ஐந்து நிலை கொண்ட ஐந்து புலன் கொண்ட அறிவாக அது மாறுகின்றது. இப்படி வளர்ச்சி பெற்றுதான் நாம் வளர்ந்து வந்திருக்கின்றோம் என்பதை நம்மை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் இதையெல்லாம் அகசியன் கண்ட உணர்வுகளை குருநாதர் காட்டிய வழியிலே இங்கே பதிவு செய்கின்றேன். இந்த உயிர் எப்படி உருவானது, உயிர் நுகர்ந்த உணர்வு எவ்வாறு ஜீவ அணுவாக மாற்றுகின்றது என்பதை இதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் இந்த உயிரை போன்றே நாம் நம்முடைய உணர்வுகளையும் ஒளியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உயிர் வேகா நிலை பெற்றது. வேகா நிலை என்றால் அதை அழிக்க முடியாது, அதற்கு அழிவில்லை. ஆனால் உயிர் நுகர்ந்த அந்த ஜீவ அணுக்கள் அதனுடைய மலம் உடலாக மாறும் பொழுது இதற்கு அழிவு உண்டு, மாற்றங்கள் உண்டு. அது வாழக்கூடிய இந்த குறுகிய காலத்தில் நாம் உயிரை போன்ற உணர்வுகளை ஒளியாக மாற்ற வேண்டும் என்ற இந்த தத்துவத்தை தான் பத்தாவது நிலையான கல்கி என்று சொல்வது. உயிரை போன்றே உணர்வுகளை ஒளியாக மாற்ற வேண்டுமென்றால் எவ்வாறு நாம் அதை செயல்படுத்துவது என்பதற்கு குருநாதர் சில விளக்கங்களையும் இதில் கொடுக்கின்றார்கள். நாம் பால் சத்தானது என்று நாம் அதை குடிக்கின்றோம். ஆனாலும் அந்த பாலிலே விஷம் பாய்ந்து விட்டால் அதை குடிப்போரை மரணமடைய செய்து விடுகின்றது, அதற்குள் கலந்த விஷம். ஆனாலும் அந்த பாலிலே கலக்கப்பட்ட விஷத்திற்குள் ஒரு 1000 குணம் நல்ல பாலை விட்டமென்றால் விஷத்தினுடைய விகிதாச்சாரம் குறைகின்றது. ஆனால் அதிலே கலந்த அந்த விஷமே 1000 குணம் பாலையும் வீரிய சத்தாக மாற்றுகின்றது. என்றால் இந்த விஷத்திற்கு இத்தகைய ஆற்றல் உண்டு. அதனால தான் அதை இயக்க சக்தி, இயக்கத்திற்கு அது அவசியம் தேவை என்பதை சாஸ்திரங்கள் தெளிவாக காட்டுகின்றது. இன்று நாம் நல்ல குணங்கள் நல்ல பண்புகள் என்று சொல்லுகின்றோம், மகிழ்ச்சியான செய்தி என்றும் சொல்லுகின்றோம். ஆனால் ஒரு தீமையான ஒரு சொல்லோ அல்லது தீமை செய்யக்கூடிய செயல்களோ அல்லது ஒரு அசம்பாவிதமோ ஏற்பட்டால் நாம் கண்கொண்டு பார்த்தாலும் சரி அல்லது மற்றவர்கள் இதை எடுத்து நமக்கு காட்டினாலோ அல்லது சொன்னாலோ ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்கிறோம் என்றால் அது மகிழ்ச்சி தான். ஆனால் அது நினைத்து நாம் கேட்டாலும் கூட அது எவ்வளவு நேரம் நம் நினைவில் இருக்கிறது என்று பார்த்தால் இங்கே ஒரு கடுமையான சம்பவம் நடந்துவிட்டது, இவர் இப்படி செய்துவிட்டார், இவர் இப்படி தாக்கிவிட்டார், அதனால் இப்படி ஆனது என்று சொன்னால் அவர் சந்தோஷமாக கூறியதை நம்மால் நினைக்க முடிவதில்லை, அதை மறந்து விடுகின்றோம். என்றால் இதுதான் அணுவிற்குள் இயக்கக்கூடிய ஆற்றல்கள். இங்கே சந்தோஷம் என்று சொன்னாலும் அதிலே விஷத்தின் அளவுகோல் இருந்தாலும் இங்கே நல்லபடியாக நடக்கவில்லை, தீமையாகிவிட்டது, அசம்பாவிதமாகிவிட்டது என்று சொல்லும் பொழுது இந்த விஷயத்தினுடைய அடர்த்தி அங்கே அதிகமாகின்றது. விஷயத்தினுடைய அடர்த்தி அதிகமான பின் நம் நல்ல எண்ணங்களை, நல்ல குணங்களை, அந்த சந்தோஷமாக கேள்விப்பட்ட உணர்வுகளை இது மூடி மறைத்து விடுகின்றது. அந்த மூடி மறைத்ததால் தான் நம்மால் அதை நினைவுக்கு கொண்டு வர முடிவதில்லை, அது நினைவுக்கும் வருவதும் இல்லை. அது நினைத்தாலும் கூட நாம் சிரமப்பட்டே அதை கொண்டு வர வேண்டியிருக்கும். ஆனாலும் இந்த விஷம்தான் அங்கே இயக்கமாகிறது என்றால், இந்த விஷத்தை ஒழுங்குபடுத்தியவர்கள், உணர்வு வழியாக மாற்றியவர்கள் தான் ஞானிகள். அதற்குத்தான் இங்கே உங்களுக்கு உபதேச வாயிலாக என் குருநாதர் அந்த ஆற்றல் மிக்க சக்திகள் அவர் எப்படி தனக்குள் விளைய வைத்து அது பதிவு செய்து அந்த ஞான வித்தை எனக்கு அது என்னை கூர்ந்து கவனிக்கும்படி செய்து எனக்குள் அதை புகுத்தினாரோ, அது வளரும்படி செய்தாரோ. இங்கே உபதேச வாயிலாக உங்களுக்கும் இது கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்குள்ளும் அந்த தீமையை நீக்கி உணர்வு ஒளியாக மாற்றக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த உணர்வை ஊழ் வினை என்ற அந்த கூர்மை, நாம் சந்தோஷமாக கேட்கும் போதும் கூர்மையாக எண்ணுகின்றோம், ஆனால் அதை காட்டிலும் ஒரு அசம்பாவி நடந்துவிட்டால் அதை காட்டிலும் கூர்மையாக கேட்கின்றோம். அது கூர்மை அங்கே அதிகமாகும் பொழுது அது பதிவாகி அது இயக்கமாகும் பொழுது நம்முடைய சந்தர்ப்பம் என்றால், இதனால் தான் இங்கே சந்தர்ப்பம், எல்லாமே சந்தர்ப்பம்தான். புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரை நாம் ஒவ்வொன்றுமே சந்தர்ப்பம்தான். அகஸ்தியன் ஞானியாக மாறியதும் சந்தர்ப்பம்தான். அகஸ்தியன் இயற்கையின் உண்மை நிலையில் கண்டதும் சந்தர்ப்பம்தான். அது எல்லாமே சந்தர்ப்பம்தான் காரணம். என்றால் சந்தர்ப்பம் என்று சொல்வதைத்தான் இங்கே பிரம்மா, பிரம்மம், பரபிரம்மம் என்று சொல்வது. ஆக இப்படி நம்முடைய சந்தர்ப்பம் தீமையான உணர்வுகளையோ அசம்பாவிதமான உணர்வுகளையோ கேட்கும்படியாக அல்லது கவனிக்கும்படியாக ஈர்க்கும்படியாக அமைந்துவிட்டால் அந்த சந்தர்ப்பமே நமக்குள் இயக்க சக்தியாக மாறி அதுவே நமக்குள் பரபிரம்மமாக இணைந்து நாம் அதுவாக மாறிவிடுகின்றோம். இத்தகைய சந்தர்ப்பத்தை மாற்றுவதற்குத்தான் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி குருநாதர் எனக்கு எப்படி ஏற்படுத்தி கொடுத்தாரோ அதுபோன்று இதை நீங்கள் உற்று நோக்கி கூர்ந்து கவனித்தால் உங்கள் கண் ஞானிகளை பற்றி சொல்லி, இந்த துருவ நட்சத்திரத்தை பற்றி சொல்லி, மகரிஷிகளை பற்றி சொல்லும் பொழுது அந்த உணர்வுகள் கருவிலே எலும்புக்குள் ஊழ்வினை என்ற வித்தாக பதிவாக்குகின்றது. கண்ணோடு சேர்ந்த காந்த புலனும் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை இழுத்து கவர்ந்து சுவாசிக்கும்படி செய்து உங்கள் உயிரிலே பற்றி ஜீவன் பெற செய்து உங்கள் உடலில் ஒரு கருத்தன்மையாக, அணுவின் தன்மையாக உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதான் கவர்ந்து கொண்ட சக்தி என்று சொல்வது. இங்கே நான்காவதாக இந்த உணர்வு ஈர்ப்பு சக்தியாகும் பொழுது விஷ்ணுவின் மகன் பிரம்மா, இந்த உயிரின் துடிப்பில் இத்தகைய உணர்வுகள் ஜீவன் பெற்று பிரணவமாகி அந்த ஞானத்தின் வழித்தொடராக உங்களுக்குள் அந்த ஞான சக்தியாக இயங்கத் தொடங்கும். குருநாதர் ஏற்கனவே சொல்வது போன்று சூரியன் நாராயணனாக இருந்தாலும் அது அணுக்களை மாற்றுகின்றது, ஆனால் நமது உயிரோ விஷ்ணு என்று வந்தாலும் அது ஜீவ அணுக்களாக உருவாக்கும் சக்தி பெற்றது. ஆக இந்த உயிர் வேகான் நிலை பெற்று எதிலுமே அழிவில்லாத நிலைகளாக இருப்பது போன்று நாம் நுகரக்கூடிய, நாம் கவரக்கூடிய அந்த உணவின் சத்தையும் அது ஜீவ அணுவாகவே அது மாற்றிக்கொண்டே உள்ளது. ஆக வேகமான நிலை இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை உயிரைப் போன்றே அகசின் எப்படி 27 நட்சத்திரங்களுடைய சக்தி எடுத்து அவன் தனக்குள் அந்த உயிரினுடைய ஆற்றலை அந்த மின் கதிர்களாக உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு இது உணவாக கொடுத்து அந்த உயிரைப் போன்றே அவன் உருவாக்கியது போன்றுதான். எனவே இந்த விஷம் எதற்குள் அது இணைகின்றதோ அதன் அதன் நிலைகளே தான் அது வளர்க்கும். ஆக அதை போன்றுதான் இங்கே ஒளியான உணரின் தன்மையை நாம் உயிர் வழி இதை உருவாக்கும் சக்தியாக அந்த உயிரான நிலைகள் கொண்டு நாம் அந்த உயிரை சீராக பயன்படுத்தி அது எப்படி வேகா நிலையாக அழியாத நிலைகளாக இருக்கின்றதோ அதே நிலையை நம்முடைய உணர்வுகளையும் அந்த உயிரைப் போன்றே ஒளியான நிலைகளாக, மின் கதிர்களாக, ஒளியான நிலைகளாக நாம் இந்த மனித சரீரத்திலிருந்து தான் இதை உருவாக்க முடியும். மனித சரீரத்திலே தான் இந்த உயிர் ஜீவ அணுக்களை உருப்பெறச் செய்கின்றது, ஜீவன் பெறச் செய்கின்றது, உருவாக்கும் திறன் கொண்டது. ஆக இந்த மனித சரீரத்தில் நாம் வாழக்கூடிய குறுகிய காலத்திலே அகசியனும் அவனை பின்பற்றி சென்ற ஞானிகள் அவர்கள் எப்படி இந்த வேகான நிலை பெற்றார்களோ, ஒளியான நிலை அடைந்தார்களோ அந்த உணர்வுகளை இங்கே நாம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இதை நாம் பழக்கப்படுத்தி அதை நுகர நாம் நம்முடைய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி இந்த உயிர் வழி இதை வளர்த்து கொண்டோம் என்றால் நாமும் அந்த வேக நிலை பெறுகின்றோம் என்றால் இதற்கு உதாரணம் சொல்லுகின்றார் குருநாதர். ஏற்கனவே பலமுறை நமக்கு சொன்னதுதான், ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திலோ தொல்லையோ தாங்காதபடி தற்கொலை செய்ய வேண்டும் என்று அவன் உடலை ஒரு தீயிலே விழுந்து அவன் இந்த உடலை கருக்கி அவன் சாகலாம் என்று முடிவெடுத்து இறங்கினாலும் தீயிலே கொதித்தால் உடல்கள் அனைத்தும் கருகிவிடுகின்றது, உணர்வுகளும் கருகின உணர்வாக மாறுகின்றது. ஆனால் உயிரோ அது கருகுவதில்லை, அது வேகா நிலையில் அதே அந்த ஒளியான நிலைகளிலேயே அது துடிப்பு நிலையில் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் இங்கே உடல் வேகும் பொழுது அல்லது உடல்கள் கருகும் பொழுது இந்த மனிதன் யாரை எண்ணி அல்லது எதன் நிமித்தமாக அது செயல்பட்டானோ அந்த உணர்வின் நினைவு கொண்டே தன்னுடைய நண்பனையோ அல்லது தன்னுடைய உடன் பிறந்தவளையோ அல்லது தன் பிள்ளையவோ அல்லது மனைவியோ கணவனையோ யாரை எண்ணி இந்த கடைசி நேரம் இந்த நினைவாற்றல் செல்லுகின்றதோ அந்த கருகிய உணர்வோடே அது உயிரான்மா செல்லுகின்றது. அந்த உயிரான்மாவிலே இந்த நஞ்சு கொண்ட உணர்வு தான் இருக்கும். அதை யாரை எண்ணி இது செயல்பட்டதோ அதை வெளிவந்ததோ அவர்கள் இந்த உணர்வுகளை கேள்விப்பட்டார்கள். இப்படி இறந்து விட்டார், இப்படி சென்று விட்டார் என்று கேள்விப்பட்டால் அவர்கள் ஆ என்று அதிர்ச்சியாகி இந்த உணர்வு நுகர்ந்து விட்டால் இந்த உயிர் அதற்குள் அது ஈர்க்கப்பட்டு இங்கே எப்படி எரிச்சலானதோ இந்த உணர்வு நஞ்சாக மாறியதோ அவள் உடலையும் இது சாகாக்கலையாக அது இயக்கத் தொடங்கியது. ஆனால் இந்த நஞ்சிற்கு இத்தகைய ஆற்றல் உண்டு. இதே போன்றுதான் அந்த ஞானிகள் உணர்வை நாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுத்து இந்த உடலிலே உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்குள் நாம் இதை உணவாக கொடுத்து பழகிவிட்டோம் என்றால் அது இந்த நஞ்சு அது இயக்கச்சக்தியாக மாறி அது சாகாக்கலையாக வருவது போன்று இந்த நஞ்சை வென்ற. ஆனால் அதனால்தான் சூரியன் 27 நட்சத்திரங்கள் அது வெளிப்படுத்தக்கூடிய நஞ்சின் தன்மைகளை இது கவர்ந்தாலும் அந்த நஞ்சினை அது கொல்லவில்லை. இந்த வெப்பம் காந்தம் என்று இது உருவாக்கினாலும் இந்த காந்தம் கடைசி நுனியிலே அந்த வலுவிழந்த விஷத்தை கவர்ந்துதான் ஒரு இயக்க சக்தியாக மாற்றுகின்றது அந்த விஷத்தை. அதுபோன்று இந்த நஞ்சு இந்த விஷம் நமக்குள் சூழாதபடி இதை நாம் அந்த சூரியன் எப்படி அந்த நஞ்சை ஒரு ஆக்கச்சக்தியாக இயக்கணுவாக அதனுடன் இணை சேர்த்து அது படைக்கும் சக்தியாக கொண்டு வருகின்றது. இதுபோன்றுதான் இந்த வாழ்க்கையில் நாம் வரக்கூடிய எந்த நிலையாக இருந்தாலும் இந்த ஞானிகள் காட்டியதனால்தான் இதை சாஸ்திரங்கள் இதை நமக்கு தெளிவாக காட்டுகின்றது என்று குரு சொல்லுகின்றனர். இந்த விஷயத்தினுடைய இயக்கம் அதனுடைய இணைப்பு இருந்தால்தான் இயக்கம் இருக்கும், அது இல்லை என்றால் சூன்யமாகிவிடும். அந்த அடிப்படையிலே நாம் இந்த விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக ஞானிகள் காட்டியவர்கள் இதை வேக வைத்து விட்டோம் என்றால் அது நமக்குள் ஒளியின் தன்மையாக ஒளியாக ஜொலிக்கக்கூடிய சக்தியாக அது மாறுகின்றது. அதனால்தான் இங்கே பிரகலாதன் என்று இதை காட்டி இவன் அறிவோம் நமோ நாராயணா என்று சொல்வதாக அந்த நஞ்சிலிருந்து தோன்றியதுதான் இங்கே நஞ்சை வெல்லக்கூடிய சக்தியாக நஞ்சை ஒடுக்கக்கூடிய சக்தியாக நஞ்சையை ஒளியாக மாற்றக்கூடிய சக்தியாக இங்கே வருகின்றது. ஆக அதை கொல்லவில்லை, அதை இயக்கத்தை இவன் மாற்றிக்கொண்டான். அதனால தான் இங்கே கார்த்திகேயா என்றால் வெளிச்சம். ஆக நஞ்சு அதிகரித்தால் இருள் சூழுகின்றது, அந்த நஞ்சையே அடக்கி அது தனக்குள் கட்டுப்படுத்தும் நிலையாக அது கொண்டு வந்தால் இது வெளிச்சமாக மாறி இது மின்மயமாக ஒளிமயமாக மாறுகிறது என்று பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன் என்று இந்த ஆறாதிரிவு கார்த்திகேயா என்பதை தெளிவாக நமது ஞானிகள் எடுத்து உரைத்திருக்கின்றார்கள். ஆக நாம் தீமை என்றும் துன்பம் என்றும் துயரம் என்றும் வேதனை என்றும் சலிப்பு என்றும் சங்கடம் என்றும் இப்படி எதையெதையோ நாம் எண்ணிக்கொண்டிருக்காதபடி இந்த உயிர் எப்படி ஒளியான நிலைகளாக வேகா நிலை பெற்றிருக்கின்றதோ அந்த வேகா நிலை அடைந்த அருள் ஞானிகளின் உணர்வை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் இதை நமக்குள் சதா சிவமாக்கக்கூடிய ஒரு பழக்கமாக பயிற்சியாக நாம் கொண்டு வந்தோம் என்றால் அது நாம் நுகரக்கூடிய எத்தகைய உணர்வின் சத்தாக இருந்தாலும் அதற்குள் இருக்கக்கூடிய நஞ்சின் தன்மையை அந்த இயக்க சக்தியை ஆறாதறிவு கார்த்திகேயா எதையுமே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக அதன் துணை கொண்டு நாம் ஞானிகள் உணர்வை இணைத்து இது வேகா நிலையை பெற முடியும், அதை நாம் உருவாக்க முடியும். ஏனால் இந்த உயிர் ஜீவ அணுக்களை உருவாக்குவதே உயிருடைய வேலை. சூரியனோ அணுக்களை மாற்றி ஒவ்வொரு அணுக்களையும் மாற்றுவதுதான் உயிர் சூரியனுடைய வேலை. ஆனால் உயிரை போன்றே ஜீவ அணுக்களை உருவாக்குவதுதான் உயிருடைய வேலை. ஆக உயிர் எப்படி ஒளியாக இருக்கின்றதோ ஏன்னா நுகர்ந்த உணர்வு இயக்க சக்தியாக மாறும்போது அதுவே இங்கே ஓமுக்குள் ஓமாக மாறுகின்றது. ஆனால் நாம் எதை நுகர வேண்டும், எதை நமக்குள் உருவாக்க வேண்டும் என்று அங்கே பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன் என்று காட்டுவது போன்று ஞானியின் உணர்வில் நாம் இங்கே நுகர்ந்து இந்த உடலில் அதை நாம் உருவாக்கிவிட்டால் நாம் உயிரை போன்றே ஒளியாக அவனோடு நாம் இணைந்து அவனாகவே நாம் ஆக முடியும். ஆக உயிரோடு ஒன்றி ஒளியின் தன்மை பெற்ற அந்த மகா ஞானிகளோடு நாமும் இணைந்த நிலையில் இருப்போம். அல்லது இங்கே உடல்தான் பிரதானம் என்றும் இந்த உடல் வாழ்க்கை தான் முக்கியம் என்றும் இந்த உடலை பற்றி நாம் எண்ணி இதிலே நாம் நுகர்ந்த நிலையில் கொண்டு சென்றோம் என்றால் இருள் சூழும் நிலையாகி மீண்டும் இன்னொரு உடலுக்குத்தான் அது வித்திடும். அதனால தான் அதை சாகாக்கலை என்று சொல்வது, இதை வேகா நிலை என்று சொல்வது. ஆக மனித உணர்வின் தன்மை ஈர்ப்புக்குள் செக்கி அதன் நினைவு கொண்டு நம் உயிரான்மா பிரிந்தால் மீண்டும் மனித ஈர்ப்புக்குள் செல்லும் அல்லது இன்னொரு உடலுக்கு தான் செல்லும். ஆனால் உயிரை போன்ற உணர்வு ஒளியாக மாற்றக்கூடிய உணர்வு நுகர்ந்து விட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஜீவன் பெற்ற வேற எந்த உடலுக்குள்ளும் ஈர்ப்புக்கும் நாம் போக முடியாது. ஆக வின் சென்ற மகா ஞானிகளுடைய ஈர்ப்பட்டத்தில் நாம் அதுவே நமது எல்லையாக மாறி அந்த நிலையை நாம் முழுமையாக அடைய முடியும். அதுதான் நமது சாஸ்திரங்கள் தெளிவாக காட்டுகின்றது. இந்த விஷத்தை பற்றிய இயக்கத்தையும் விஷத்தை ஒளியாக மாற்றக்கூடிய பருவத்தை பற்றியும் வேகா நிலையை பற்றியும் உயிரை போன்றே நாம் ஒளியாக மாற வேண்டும் என்பதை பற்றியும் தான் நாம் பர்ணா வளர்ச்சியில் வந்த நிலைகளை சொல்லி அடுத்து நாம் எந்த நிலை பெற வேண்டும் என்பதை இங்கே ஆயுள் கால மெம்பராக நாம் வருகிறோம் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தோடு சப்தரிஷி மண்டலத்தோடு மகா ஞானிகளோடு நாம் அனைவரும் என்றுமே அந்த ஆயுள் கால மெம்பராக அங்கே சப்தரிஷி மண்டலத்துடன் நாம் இணைந்த நிலைகள் கொண்டு வாழ வேண்டும் என்று இதில் தெளிவாக்குகின்றார் நமது குருநாதர்.
குரு வழியில் நாம் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் தபோவனத்தில் குரு காட்டிய அருவழியில் நாம் எல்லாம் ஆயுள் கால மெம்பராக இணைந்துள்ளோம். ஆயுள் கால மெம்பர் என்றால் நமது உயிர் வான்வீதியிலே உருவாகி எத்தனையோ கோடி உடல்களை எடுத்து ஒவ்வொரு உடலையும் காத்துக்கொள்ள அதன் உணர்வை வலுவை சேர்த்து அதற்கு தக்க பரிணாம வளர்ச்சியில் நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது நமது உயிர். நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு உயிரணுக்களும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள எத்தனையோ வகை உணர்வுகளை செலுத்தி அது தன் வாழ்க்கைகளை வாழ்கின்றது. உதாரணமாக தேழு தன்னை பாதுகாத்துக் கொள்ள உயிரை பாய்ச்சி மற்ற உயிரினங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது அதே விஷத்தை ஒரு வண்டு மீது பாய்ச்சி வண்டின் செயலை இழக்கச் செய்து அதனை உணவாக எடுத்து வாழ்கின்றது. விஷத்தின் தன்மை கொண்டது. இதே போல நம் கண்மணால பார்க்கிறோம் எறும்பிலிருந்து எல்லாவற்றையும் ஒன்று தன் எதைக்காக எப்படி கொத்தி அதை துன்புறுத்தி அதை உணவாக கொள்கின்றது. ஆனால் தேவ் மடிந்தாலோ இந்த குருவியோ காக்காயோ அல்லது வேறு எதை அதை கொத்தி சாப்பிடுகின்றதோ அது துன்புறுத்தி சாப்பிடும்போது ஆனால் இந்த உயிரினங்கள் அந்த தேவின் விஷத்தை அடைக்கிவிடுகின்றது. ஆனால் அவன் உயிரோ மற்ற பட்சி எது அதை தாக்குகின்றதோ அந்த பட்சியின் விருப்புக்குள் சென்று அது பச்சையாக மாறுகின்ற இப்படி நமது வாழ்க்கையில் எத்தனையோ கோடி உடல்களை கடந்து இங்கு நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது. இந்த மனிதனின் வாழ்க்கையில் முதல் மனிதனான மனித உடலுக்கும் உயிருடன் ஒன்றி ஒளியின் உடலாக பெற்றவன் தென்னாட்டுடைய சிதறையை போற்றி தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லும் அகசியன். அவசியம் அவருடைய சந்தர்ப்பம் தான். காரணம் இப்ப உதாரணமாக மான் புலிய பார்க்கும் சந்தர்ப்பம் வந்தான். புலி புலி தன் இறக்கி எடுக்க மானை அடித்துக் கொண்டான். புலியின் சந்தர்ப்பம் மானின் வேட்டையாடி தன் இறையை வெட்டிக் கொள்கின்றது, பசியை போக்கிக் கொள்கின்றது. ஆனால் மான் சந்தித்த சந்தர்ப்பமோ புலியின் வேகமான உணர்வுகளை, இந்த வலுவான உணர்வுகளை மான் சுவாசிக்கும் போது மானின் உடலுக்குள் அந்த இரத்தத்துக்குள் கலந்து மானை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் புலியாக மாறும் உணர்வுகள் அது உடலை சேர்ந்து மானை புலி அடித்தால் புலியின் உயிர் மானின் உயிரான்மா வெளிவந்தப்பன் புலியின் ஈர்ப்புக்குள் சென்று அதனுடைய சந்தர்ப்பம் புலியா பறக்கும் தன்னிறது. இதே போலதான் ஒவ்வொன்றும் தான் சந்திக்கும் சந்தர்ப்பத்தால் பேர் ஒரு வண்டை கொற்றினால் அந்த விஷத்தின் தன்மை, ஒரு பூச்சியை கொற்றினால் அந்த விஷத்தின் தன்மை அடைந்து அதை உணவாக எடுத்துக்கொண்டால் அந்த பூச்சி தேனின் ஈர்ப்புக்குள் சென்று தேளா பறக்கும் சந்தர்ப்பம் வருகின்றது. எல்லாமே சந்தர்ப்பம்தான். இப்படி பல கோடி தீவிகளிலிருந்து விடுபட வேண்டும், விடுபட வேண்டும் என்று சந்தர்ப்பத்தால் ஒவ்வொரு வலிமையும் சேர்த்து தீமையிலிருந்து விடுபடும் வலுவான உணர்வு கொண்ட ஒரு பன்றியை உருவாக்குகின்றது, அதற்கு தக்க உறுப்புகளை உருவாக்குகின்றது. அந்த பன்றியோ சாக்கடைக்குள் இருக்கக்கூடிய நாட்டத்தை பிளந்து அதற்குள் மறைந்த நல்ல நறுமணம் கொண்ட உணவை தான் சுவாசித்து அதன் வாழ்நாள் முழுதுக்கும் அது வாழ்கின்றது. ஏனென்றால் எத்தனையோ கோடி உடல்கள் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் இணைய சந்தர்ப்பத்தால் இருந்தாலும் தீமையை கொடுமைப்படுத்தி தன் உணவாக உட்கொள்ளும், அதனிடமிருந்து தப்பித்துக் கொள்ளும் அந்த வலுவான எண்ணங்கள் கொண்டதுனால் இப்படி பல கோடி பரிணாம வளர்ச்சியாகி கடைசி இதே உயிர் பன்றியை உருவாக்குகின்றது. பன்றியின் ரூபத்தை இப்படி உருவாக்குகின்றது. தான் நுகர்ந்த உணர்வுகள் இந்த உயிருடன் ஒன்றி வாழ்வதனால் அந்த தீமையை நீக்கும் உறுப்புகளை உருவாக்கி அது நல்ல மனங்களை நுகர்ந்து அது உணவாக உட்கொள்ளும் அந்த சக்தி பெறுகின்றது பன்றி. ஆகவே இந்த பன்றி வரையிலும் வருவதற்கு காரணத்தை வைக்கின்றனர். ஒன்று லட்சுமி நாராயணா என்ற சூரியனை காரணத்தை வைக்கின்றனர். காந்தத்தால் உருவாக்கப்பட்ட இந்த சூரியன் இந்த உலகையே சிருஷ்டிக்கும், இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கும் அந்த சக்தி பெற்றது. இந்த பிரபஞ்சத்தில் அணுக்களின் இயக்கங்களை மாற்றினாலும் இதே பிரபஞ்சத்தில் உயிரணு என்று உருவாக்கப்படும் போது அந்த உயிரணு ஒன்று இயக்கத்துக்குள் ஈசன் என்றும் அதில் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி என்றும் இப்படி மூன்று நிலையில் ஒரு உயிரணு வேலை அது இயக்கப்படும் போது அதற்கு பேர் விஷ்ணு என்று காரணத்தை இருக்கின்றார். நாராயணன் சூரியன் முதல் அவதாரம், இரண்டாவது உயிரணு தோன்றியது இரண்டாவது அவதாரம். அதே நாராயணன் இயக்கத்தில் அதனால் அந்த இயக்கம் ஆகும்போது இந்த உயிரி போலவே தான் நுகரும் சத்துக்களை அனைத்தையும் ஜீவாணுக்களாக மாற்றுகின்றது. அதாவது சூரியனால் அது வெளியிடப்பட்ட தன் அருகிலே வரக்கும் போது பாதரசத்தால் தன் உடலில் உருவான பாதரசத்தால் அது மோதி விஷத்தை பிரித்துவிட்டு அதில் வெப்பமும் காந்தமும் உருவாகின்றது. இப்படி வெப்பமும் காந்தமும் உருவானப்பின் கடைசியில் பலவீனமான விஷத்தை அது கவர்கின்றது. இப்படி கவர்வதனால் வெப்பம் நாராயணன் மரணாவதாரம் விஷ்ணு என்று அதற்கும் காரணத்தை வைக்கின்றனர். மோதலில் ஏற்பட்ட அது இயக்கம் ஈர்க்கும் சக்தியாகும் போது அதற்கு லட்சுமி என்று பெயர் வைக்கின்றனர். அது வந்து எதை கவர்ந்ததோ அதை கவர்ந்து வளர்க்கும் சக்தி பெற்றது என்று. நமது உயிருக்கு பேர் இயக்கத்தை ஈசன் என்றாலும் அதில் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி என்றும். இந்த காந்தம் கவர்வதனால் எதை கவர்கின்றதோ அது உயிருடன் இணைத்து அந்த உணர்வின் சத்தை அந்த உணர்வு கொப்ப அதை வளர்த்து கொள்ளும் என்று தான் அதற்கான தெரிவிக்கின்றன. இதையெல்லாம் நமது உயிர் எப்படி மனிதனாக கொண்டிருந்தது என்பதனை நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கு அறிந்து கொண்டவென்றால் நாம் அடுத்த இந்த உயிர் எப்படி ஒளியானதோ அதே போல உணர்வை ஒளியாக மாற்றுவதுதான் இப்ப நமது குரு காட்சி அறுவடியும். இப்போ இதே போல இந்த இயக்க அணு என்று சொல்வது பாதரசத்தால் தன் அருகிலே வரும், அதாவது தன் அருகிலே வரும்னா 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலங்கள் இருந்து அதனதன் உணர்வு கொப்ப அதனதன் சத்துகளை கவர்கின்றது. 27 விதமான உணர்வுகளை இப்ப நமது பூமியில் 27 விதமான மரங்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த 27 விதமான உணர்வுகளை தான் அந்த மரம் எடுத்துக்கொள்ளும். வேப்ப மரத்திற்கு பக்கம் ரோஜா, அதாவது மாமரத்தின் மனம் உணர்வுகளை, மாமரத்திற்கு பக்கம் வேப்ப மரத்தின் உணர்வு உணர்வுகளை, இதே மாதிரி கொய்யா மரத்திற்கு பக்கம் வேப்ப மரத்தின் உணர்வு உணர்வுகளை, அதனதன் சக்தி அதனதன் நிலைகள் எடுத்து தன் அருகிலே வராதபடி பாதுகாத்துக் கொள்கின்றன. இதே போலதான் பிற மண்டலங்களிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சத்தை இந்த 27 விதமான நட்சத்திரங்கள் 27 விதமாக எடுத்துக்கொள்ளும். அந்த 27 விதமாக எடுத்துக்கொள்ளும் இந்த அது வந்து தான் வளர்த்துக் கொண்டவனை பால்வெளி மண்டலங்களாக மாற்றுகின்றது. இப்போ ஒரு மரம் தன் அருகிலே சென்றால் வேப்ப மரம் என்றால் அந்த கசப்பின் மனம் அதனுடைய மண்டலம் அந்த கசப்பின் உணர்வை இயக்கக்கூடியது. ஒரு கொய்யா மரம் என்றால் அதனுடைய மண்டலம் கொய்யா மரத்தின் உணர்வின் மனத்தை ஊற்றுவது அதன் வழி இயக்குவது. இதே மாதிரி இது நுண்ணி அணுக்கள் அது பால்வெளி மண்டலமாக மாற்றுகின்றது. ஒரு அணுத்தன்மை அதிகமான ஒரு திடப்பொருளாக ஒரு பொருளாக மாற்றுகின்றது. இப்படி வரக்கூடிய அந்த சத்தை சூரியன் தன் அருகிலே வரப்படப் போகும்போது பாதரசத்தால் மோதி அந்த விஷத்தை பிரித்து விடுகின்றது. பிரித்த பின் இந்த வெப்பமும் காந்தம் உருவானதும் திசை திரிந்து வெகு தூரம் செல்லுகின்றது. ஆனால் அதில் வரக்கூடிய கடைசி பலகீனமான விஷத்தை இந்த வெப்பம் காந்தமானது பாடு அந்த காந்தம் பலவீனமான விஷத்தை எடுத்துக் கொள்கின்றது. அதை இழுத்து தன்னுடன் இணைத்துக் கொண்டால் இது ஒரு இயக்க அணுவாக மாறுகின்றது. காந்தம் கவரும் சக்தி வெப்பம் அவருடன் மோதனையுடன் தன்னர அந்த வெப்பத்தில் அதை இணைத்துக் கொள்ளும் சக்தி வருகின்றது. இதேபோல விஷமும் அதோடு இணைத்துக் கொண்ட பின் இந்த விஷம் இந்த காந்தம் வேறொரு சத்தை அதை கவர்ந்தான் அந்த சத்தை மனமாக வெளிப்படுத்தும் சக்தி வருகின்றது இந்த விஷயத்திற்கு என்பதனால் அதை எந்த சத்தை கவர்ந்து கொள்ளுகின்றதோ அந்த மனத்தை வெளிப்படுத்தி அதன்படி அந்த மனத்தை ஒரு இயக்க சக்தியாக மாற்றுகின்றது. அதையே வைத்து அதனால் மற்றவர்களை அது இயக்கும் சக்தியாக மாறுகின்றது. அதனால் இந்த காந்தம் கவர்ந்து தன்னுடன் இணைத்துக் கொண்டால் பரபிரம்மம் என்றும் அதன் இது ஒரு திடப்பொருளாக திட அணுவாக மாறுகின்றது. இப்படி மாய அணுவின் தன்மையில் எந்த சத்தை கவர்ந்து கொண்டதோ அந்த சத்தில் மனம் வெளிப்படும் போது இந்த சத்து அந்த அணுவின் தன்மை ரூபமானாலும் இந்த சத்துக்கு தக்கதான் அந்த அணுவின் ரூபமே இருக்கும். அப்போ அந்த அவருடைய மனம் வெளிப்படும் போது பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி ஞானம், இங்கே விஷ்ணுவின் மனைவி லட்சுமி, நாராயணன் மனைவி லட்சுமி தான். நாராயணன் அணுக்களை மாற்றும் சக்தி இருக்கின்றது, விஷ்ணு உயிரினைப் போலவே ஜீவணுக்களை மாற்றும் சக்தி பெறுகின்றது. இப்படி மூன்று நிலை இயக்கமான அந்த சத்து, இப்போ ஒரு மரத்திலிருந்து வரக்கூடிய இந்த சத்தமே இந்த இயக்கம் கவர்ந்து கொண்டால் அதே பிரம்மாவது பரபிரம்மமாகி அதன் நிலையை புலனறிவு அங்கியாக இயங்க தொடங்கியிருந்தது. இப்போ ஒரு மரத்தில் விளைந்த வித்தை நிலத்தில் ஊன்றினால் பூமியின் ஈர்ப்பின் துணை கொண்டு அந்த தாய் மரத்தின் சத்தை கவர்ந்து அதே உணர்வு அதே சுவை அதே குணமாக அதன் ரூபங்கள் அமைகின்றது. ஆனால் இதை போல இங்கே இந்த இதே போல ஒரு செடியின் சத்தை அல்லது மரத்தின் சத்தை அது கவர்ந்து அது எந்த செடியின் சத்தை கவர்ந்ததோ அதன் வித்தை நாம் நிலத்தில் ஊன்றினால் அதே செடியின் சத்தை அது கவர்ந்து அதன் ரூபமாக அதன் மனமாக அதன் குணமாக அது இயங்க தொடங்குகின்றது. இப்படி இப்படி இயங்க தொடங்குகின்றது. அதனால்தான் அந்த சூரியன் பாதரசத்தான் அது மோதி இந்த மூன்று நிலை அடையக்கூட போகும்போது அதற்கு பேர் இயக்க அணு என்று பேர். உயிராக இருக்கும்போது ஈசன் உருவாக்கம் நிலை பெற்றது, வெப்பம் காந்தம் விஷம் என்பது இது உருவாக்கம் நிலை பெற்றது. இதே அணுக்கள் வந்து இயக்கம் எதை கவர்ந்ததோ அதை அந்த உணர்வு கொப்ப அதை இயக்கும் அதன் ரூபமாக மாற்றும் என்பதற்காக இது இயக்க அணு என்று. அதனால்தான் அதாவது ஒரு பிரகலாதன் கதையை சுட்டி காட்டுகின்றனர். விஷ்ணுவிடம் நாராயணன் தான் நாராயணனிடம் நினைச்சான், இரணியன் எனக்கு சாகாவரம் வேணும் என்று கேட்டுக்கொள்கின்றான். கதை பிரகலாதன் கதை சொல்வேன், சாகாவரம் வேணும் என்று. இப்ப விஷம் தன்னை தனக்குள் மோதிய பின் இந்த சூரியன் இந்த விஷத்தை திருப்பி சென்றாலும் அந்த விஷத்தை கடைசி நிலையான காந்தம் தன்னுடன் இணைத்துக் கொண்டு மற்ற எந்த சத்தை கவர்ந்தோ அதை இயக்க மாறு அந்த அவங்க மனத்தை வெளிப்படும் சத்தாக மாறுகின்றது. அந்த விஷம் இல்லைன்னா அந்த சத்தை மனமாக வெளிப்படுத்தும் உணர்ச்சி இல்லாது போய்விடும். சொல்றது பார்த்தாச்சு. நாராயணனிடம் இரணியன் என விஷம் எதை வேண்டும் என்றாலும் எதை சாத்தாலும் அதை கொண்டு விடும், ஆனாலும் கடைசி பலவீனமான விஷத்தில் ஒரு சத்தின் அளவுகோல் அதிகமானால் அதை இயக்கணுமா மாறும். இப்போ ஒரு குடம் பாலையே ஒரு துளி விஷம் பட்டால் ஒரு குடம் பாலும் பாலாகி விடுகிறது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு நூறு குடம் பாலை விட்டால் அந்த பாலில் இந்த விஷம் குறைந்து அந்த பாலுக்கு ஒரு வீதி சத்து உண்டாக்கக்கூடிய சக்தி வருகின்றது. இது அதிகமானால் இதை கொள்ளுகின்றது, அது சிறுத்தால் இதுக்கு வீதி சத்து உண்டாக்குகின்றது. என்னென்ன இதை நாம் எப்படி வாழ்கின்றோம், நாம் எப்படி வாழ வேண்டும்ங்கிறது நாம் கூடுமானதில் இதை தெரிந்துகிறது. ஏன்னா ஆயுள் காலம் நம்பரா போறோம், ஆயுள் காலம் நம்பரா இருக்கிறோம். ஏன்னா அந்த ஆயுள் காலம் நம்பர் எப்படின்னா இந்த உயிர் எதிலுமே தீயில்பட்டால் அழிவதில்லை. ஆக இந்த உயிரைப் போலவே இந்த உணர்வு ஒளியாக மாற்றுறதுதான் நம்முடைய குறிக்கோள் அதுதான். ஆனால் நாம் உயிரோடு சேர்த்து அவன் ஒளியாக இருப்பது போல நம் ஆயுள் கால நம்பராக இணைந்து அந்த உயிரின் இயக்கமாக நாம் மாறுவதுதான். இந்த மெம்பரை நோக்கும். இது நமக்குள் இயக்கத்தை, இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை நமக்குள் நாம் அறிந்தாக வேண்டும். சொல்றது உங்களுக்கு நல்ல அர்த்தமாக இருந்தது. இந்த உணர்வு அறிந்தாக வேண்டும். இப்ப கேப்பிருக்கார்ல ரவிங்க, ஒரு கெமிக்கல் கலந்த நிலைகள் பதிவாக்கும் போது திருப்பி அதையே எடுக்கும் போது அதே உணர்வு வருது. இருப்பல உங்கள் நெஞ்சின் எலும்புக்குள் நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது இந்த கருவி இருக்கும் நீர் இங்கே ஊவென எழுந்ததித்தாக பதிவாக்குகிறது. பதிவாக்கிய பின் உங்களுடைய கண்ணின் காந்தப்புலனான இந்த இதை கவர்ந்து அதன் அறிவாக இயக்கும் உணர்வுகளை இங்கே பதிவாகி நாம் மீண்டும் உயிரிழப்பு படும்போது அந்த உணர்ச்சியாக நம்மை இயக்குவது. நாம் இந்த உணர்வை வெளிப்படுத்தும் போது நுகர்ந்தோர் உணர்வுகளின் அந்த உணர்ச்சிகள் இயக்கப்படுகின்ற என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப வேகமா ஒருத்தர் திட்டாங்கன்னா ஒரு வலுவா வச்சுக்கிறோம், இப்படி திட்டினான்னு. ஒரு நல்ல காரியத்தை சாந்தமான நிலையில் சொல்லியிருந்தா இது சந்தோஷத்தை ஊட்டக்கூடியதுதான். இருந்தாலும் அது நினைவில் இருக்காது, இது நினைவில் இருக்கும். நல்லது சொன்னோம்னா சாந்தமான உணவு சொன்னா இது உடனே மறந்துடும். ஏன்னா நறுமணங்கள் தான், அதில் விஷம் பட்டால் அது மறந்து விழுந்து அதனுடைய செயலை இறக்கச்சு. இப்ப நாம் நல்ல குணங்கள் கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் வெறுப்பு வேதனை சலிப்பு சஞ்சலம்ங்கிற பிறரை இந்த கேள்விகளை கேட்க நம்ம நல்ல குணத்தை இது மூடுகிறது. இது அதனால நல்லது செய்யும் நிலையை நாம் மறந்து விடுவதற்கு காரணம் அதுவன்றும் ஆகின்றது. இந்த விஷம் எப்பயுமே அதோட வேகத்தை காட்டிக்கொண்டே இருக்கும். அதனால் இப்ப உங்களுக்குள் அருஞான வித்தை உங்களுக்குள் உருவாக்கி இப்ப நீங்க கேட்கறீங்கன்னா இந்த வித்தை உங்ககிட்ட உருவாக்குற எனக்கு குருநாதர் எப்படி உருவாக்கினாரோ அந்த ஞான வித்தை உங்களுக்குள் பதிவாக்கி அதை உருவாக்குறோம். இதை நீங்க நல்ல நிறையில் அதற்கு வேண்டிய குருநாதர் காட்சிகளை காலையில் இந்த திருவிஞானம் எடுத்து அதுக்குண்டான அந்த சத்தை நீங்க கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த அருஞான சத்தை அதை வளர்த்து கொண்டே வரும். அந்த அகசியம் எப்படி பெற்றாலும் அதே மாதிரி நாமும் இருளை நீக்கி உணவு ஒளியாக மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்குத்தான் இப்போ உங்களுக்கு அருஞான வித்தை இந்த கருவி இருக்குமணி முதல்ல பதிவாக்கும். நான் சொன்ன இந்த அருஞான உணர்வுகள் இங்கே பரவுது. அந்த இயக்கம் சூழலை நான் கவரப்பட்டு வச்சுக்கணும். அப்போ இது திருப்பி எண்ணும் போது ரேடியோ டி வேலைகள் ஒளிபரப்பு பண்றாங்க, எத்தனை எந்த ஸ்டேஷன் வைக்கிறோமோ அதுதான் இருக்கு. இப்ப எந்த மரத்தின் சத்து அதை எடுத்துக்கொண்டதோ அதில் விளைந்த வீச்சு நிலத்தில் உண்டுன்னா அந்த சத்தை தான் கவல். இதே போல நம்ம உடலுக்குள் கொஞ்சம் வீரியமான சத்து கொண்ட வலுவான நிலை இருந்தால் அதுதான் முன்னணியில் இருக்கு. நம்ம நல்ல குணங்களை விடாதபடி அதை தடுத்து விடும், அதை தடுத்து விடும். இதை போன்ற நிலையில் அதை தடுப்பிலிருந்து நீங்கள் மாற்றி அந்த அருஞான சக்தியை பிறச்சியதற்குத்தான் இப்போ இந்த அடிப்படை ஆதாரத்திலேயே உங்களுக்கு பதிவாக்குவது. ஏன்னா ஆயுர்காலம் வந்து அகசியம் எப்படி அறிந்தாலும் அதே போல நமக்குள் அதை பதிவாக்கி அதன் உணர்வு தொடர்பறி செய்யும். அதை நாம் அடிக்கடி எண்ணி நமக்குள் அதை வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்கு பல முறை உபதேசித்திருந்தாலும் இது உங்களுக்கு இந்த ஆயுர்கால நண்பரின் இந்த ஆசீர்வாதம் கொடுப்பது, இது உங்களுக்குள் பதிவாக்குவது தான். ஏன்னா அதை ஆழமாக பதிவாக்கிவிட்டால் அந்த அருள் உணர்வு நீங்கள் எண்ணும் போதெல்லாம் அதை நீங்கள் பெற்று உங்கள் வாழ்க்கை வரும் இடங்களெல்லாம் மாற்றிக்கொள்வதற்குத்தான். ஆகையினாலே இந்த இயக்கமும் அந்த மூன்று நிலை பெற்று அது வந்த பிறகு அது இயக்கமாக வெளிப்படுகின்றது. பாதரசத்தால் மோதி அந்த விஷத்தை பிரித்துவிட்டு வெப்பமும் காந்தமும் உருவாக்கப்படும் போது அந்த விஷத்தை தனக்குள் கவர்ந்து கொண்டால் அதனுடன் இணைத்து வாழ்கின்றது. ஆகினால் அந்த விஷத்தை கொல்லவில்லை, அதனால அந்த இறைஞர் சகாவரம் கேட்டான் என்று சொல்றாங்க. என்ன எல்லாத்திற்கும் இந்த விஷம் இருந்தே ஆக வேண்டும். இது சகாக்களை சொல்றது உங்களுக்கு அத்தாச்சுங்களா? அதனால்தான் ஒரு சத்தைக்குள் இந்த விஷம் இருந்தால் அந்த சத்தை இயக்க சக்தியாக மாற்றுகின்றது. அதனால்தான் எதுமே சாகாக்கலையாக அதன் அதன் உணர்வுகளை உருவாக்கும் என்பது பொருள் சாகாக்கலை. இப்ப அகஸ்திய நமது உயிரும் விஷ்ணு வேகா நிலை. இந்த உயிர் எதிலுமே வேறுவதில்லை, இது வேகா நிலை. இதை போலவே நாம் ஒவ்வொரு உணர்வும் வேகா நிலையாக உயிரை போலவே ஜீவாதனை மாற்றும் சக்தி இந்த மனித உடலில் உண்டு. ஆறாவது அறிவால் கார்த்திகேயா தீமைகளை நீக்கும் இந்த உணர்வு சேனாதிபதி. தீமை தடுத்து நிறுத்தி நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை ஒழுங்குபடுத்தி இந்த உயிரை போலவே அந்த உணர்வு ஒளிமயமானதுதான் இந்த நிலை. நமது உயிர் வேகா நிலை. நாம் தீயிலே குதித்தால் ஒரு குதித்தோம்னா உயிர் வேகவில்லை, சில தீயை வச்சு கொளுத்திக்கிறாங்க, எரிஞ்சிடுறாங்க உடலை போற கடைசி நிமிஷத்துல அய்யோ எரியுதே எரியுதேங்கிற போது அதோட யார் மேல இணைத்து இந்த மாதிரி நான் போறேனே நண்பன் மேல நினைச்சுட்டு இந்த மாதிரி தீயில கை போறனே இந்த மாதிரி ஆயிடுச்சு தெரிஞ்சோ தெரியாம வேணும்னு தப்பானாலும் தெரியாம தப்பானாலும் இந்த தீ பிடித்தாலும் இந்த நினைவு வேணும். அப்ப யார் மேல எண்ணத்தை செலுத்துகின்றதோ அந்த உயிர் அந்த உணர்வோடு சேர்த்து வெளியில வருது. நாம அவங்களோட பழகி இருக்க போகும்போது நல்லா பழகி இருக்கோம், திடீர்னு இந்த மாதிரி ஆய்போச்சுன்னு கேள்வி கேட்டாலும் ஆங்கிறோம். இப்ப அவர் கூட பழகி இருக்கிற உணர்வு நமக்குள்ள இருப்பதுனா அவர் உணர்வு கடைசி நிமிஷத்தில் வெளியே வரப்போகும்போது அது நம்ம உடல்ல வந்து ஏன்னா அந்த எரிச்சல் இந்த மாதிரி ஆய்போச்சான்னு ஏன்னா அதே உணர்வும் எண்ணங்கள் அந்த வலுவாகி அந்த ஆன்மாவை நம்ம உடல்ல இருக்குது. அப்ப அது உடல்ல எப்படி எரிஞ்சதோ அதே மாதிரி இந்த உடலுக்குள்ள அந்த எரிச்சல் ஊட்டி இதை தாங்காது இந்த உடலை விட்டு இந்த உடலை வீட்டு விட்டு வெளியே செல்லும் தன்மை.
இன்றைய விஞ்ஞான உலகில் நாம் அஞ்ஞான வாழ்க்கை வாழும் அதை போன்ற சந்தர்ப்பங்களிலிருந்து விடுபட்டு மெய்ஞானியில் காட்டிய அருள் வழியில் செல்ல வேண்டிய மார்க்கங்களையும் அதற்கு நாம் செயல்படுத்த வேண்டிய நுண்ணிய உணர்வுகளையும் குருநாதர்களை உபதேசிக்கின்றார்கள். ஏனென்றால் நாம் கடவுள் என்றும் ஆண்டவன் என்றும் தனித்து எவனோ இருக்கின்றான் இப்படித்தான் நமக்குள் பதிவாகி இருக்கின்றது. ஆனால் குரு இங்கே சொல்லப்பட போகும்போது சாஸ்திரங்களில் மெய்ஞானியில் கொடுத்த மூலக்கூறுகளை இங்கே உணர்த்துகின்றார். மூன்று சக்திகள் சேர்ந்து நான்காவது, ஏனென்றால் பிரம்மா என்றால் நான்கு தலையை போட்டு காண்பித்திருப்பார்கள். ஆக மூன்று சக்திகள் சேர்ந்து அது வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையில் இந்த மூன்றுமே அனைத்திலுமே உள்ளது. இந்த மூன்றும் சேர்ந்து எதை கவர்கின்றதோ அதுவே அங்கு பிரம்மமாகின்றது. அந்த சக்தி தான் உள்ளின்று அந்த கவர்ந்த மனத்தை அது உணர்வாக இயக்கி காட்டுகின்றதாக இயக்கம் என்ற நிலைக்கே அந்த நான்காவது நிலை இருந்தால்தான் இயக்க முடியும், அதை ஒரு உருவமாக ஒரு ரூபமாக உருவாக்க முடியும், வளர்க்க முடியும், எது வேண்டாலும் அது உருவாக முடியும் என்று இந்த இயற்கையுடைய தத்துவங்களை சாஸ்திரங்கள் கொடுத்த பேருண்மைகளை சொல்லி எதற்கு என்றால் இந்த வாழ்க்கையிலே நாம் தீமைகள் வரும்போது குருநாதர் காட்டிய வழியில் ஆத்மசுத்தி என்று நம்மை குருநாதர் அடிக்கடி செய்ய சொல்லுகின்றார். இந்த ஆத்மசுத்தியினுடைய முக்கியமான நோக்கமே முதல்ல சொன்ன மாதிரி அந்த மூன்று சக்திகள் எதை அது கவர்கின்றதோ அது நான்காவதாக நமக்குள் அது பிரம்மமாகின்றது. அந்த நான்காவதாக வரக்கூடியது அது சந்தர்ப்பம். நாம் நுகர்வது தீமையாக இருந்தால், கோபமாக இருந்தால், ஆத்திரமாக இருந்தால், பகைமையாக இருந்தால், வேதனையாக இருந்தால், மற்றவரை அடிமைப்படுத்தும் நிலையாகவோ அல்லது குரோதமாக்கும் நிலைகளோ அல்லது விரக்தியாகும் நிலையோ பயமான உணர்வுகள் இது அந்த நான்காவதாக இருந்தால் அந்த மனமே நம்மை இயக்கி அந்த உணர்வாயின் செயலாகவே நம்மை மாற்றிவிடும். ஆக அந்த நான்காவது வரக்கூடிய இந்த மனத்தை மாற்றுவதற்குத்தான் நமது ஆன்மாவில் அத்தகைய மனங்கள் சுருண்டு கொண்டு நம் சுவாசத்தின் வழி கூடி உயிரிலே பட்டு உடலுக்குள் இணைந்து இயக்க சக்தியாக மாற்றாதபடி தடுப்பதற்கு தான் நமது ஆன்மாவிலே இந்த அருள் மகரிஷிகளின் மனங்களை நாம் இங்கே இணைத்துவிட்டால் இந்த மூன்றும் சேர்ந்து, அதாவது மூன்றும் சேர்ந்து என்றால் வெளியிலிருந்து நாம் பார்த்த வேதனையோ கோபமோ பயமோ ஆத்திரமோ துன்பமோ துயரமோ இதற்குள்ளும் இந்த வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையில் உண்டு. ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய மனம்தான் வேற, அதனால் அதனால் செயல்படுத்தக்கூடிய இயக்கம் தான் வேற. ஆக இந்த மூன்றை இணைத்து அந்த அருள் உணர்வுகளை நாம் இணைக்கப்பட போகும்போது இது சக்தி வாய்ந்ததாக அது ஒரு பெரும். ஆக
அந்த இயக்கத்தையே நாம் நமது வசமாக இயக்கம் அது விஷம் என்ற நிலையில் நம்மை அது உணர்ச்சிகளை தூண்டினாலும் அந்த உணர்ச்சிகளை அதன் வழி அது இயக்காதபடி அந்த அருள் உணர்வுகளை அந்த மனமாக அதைத்தான் ஆத்மசுத்தி என்று சொல்வது. அந்த அருள் மனங்களை இணைக்கப்பட போகும்போது அது வந்த உணர்வோ வந்த செயலோ பெரிதொன்றாக இருந்தாலும் இந்த அருள் உணர்வுகளை அதுக்குத்தான் ஒரு நாள் என்ன சொல்கின்றார், வெளியிலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை தடுத்து நிறுத்த எந்த நேரமாக எந்த உணர்வாக இருந்தாலும் ஈஸ்வரா என்று புருவமத்தின் நினைவு கொண்டு வந்து நினைவு வெண்ணின் செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நீங்கள் இது எண்ணுங்கள். ஏனென்றால் இது வந்து ஒரு பக்தி மார்க்கத்திலே இதற்கு இப்படி மந்திரம் சொல்வது போன்று அல்ல, இதனுடைய மூலக்கூறு இதுதான். வெளியிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் வெப்பம் காந்தம் விஷம் மனம் உணர்வு என்று இயக்கக்கூடிய நிலைகளாக வருவதை அதில் இருக்கக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம் இதை மூன்றை எடுத்து அருள் உணர்வுகளை இங்கே மனமாக இணைக்கப்பட போகும்போது அந்த அருள் உணர்வின் இயக்கமாக அந்த சந்தர்ப்பமே நம்மை மாற்றுகின்றது, நமது ஆன்மா பரிசுத்தமாகின்றது, நம்மிடம் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகள் பிறருக்குள்ளும் ஊடுருவி அந்த சந்தர்ப்பமே அந்த இயக்கமே அந்த உணர்வு நம்மை இயக்கி நம்மை அதன் வழி இயக்கி செல்வதற்கு பதிலாக அந்த இயக்கத்தையே மாற்றி இதுதான் பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன். ஆறாதறிவு கார்த்திகேயா அந்த ஒளியின் சுடராக பேரருள் பேரொளியாக அந்த மெய்ஞானிகள் மகரிஷிகள் எதன் வழி சென்றார்களோ எதை வளர்த்துக் கொண்டார்களோ எதை செயல்படுத்தினார்களோ அந்த மெய் வழியாக நமக்குள் வருவதற்கே குருநாதர் இந்த பேருண்மையை இதிலிருந்து தீமைகளை பிரிக்கக்கூடிய தீமைகளை ஒளியில் சுடராக மாற்றக்கூடிய பரிபக்குவத்தை கார்த்திகேயா என்ற நிலையில் உபதேசித்து அருள்கின்றார்.
இன்று விஞ்ஞான உலகில் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்கின்றோம். ஆகிய பக்தி என்ற நிலைகளும் அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்கின்றோம். அரசியல் என்ற நிலைகளும் அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்கின்றோம். அருள் ஞானின் உணர்வுகள் மெய்ஞானத்தை நமக்குள் சேர்த்து அஞ்ஞான வாழ்க்கையிலிருந்து மக்களை மீட்க வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் வளர்த்தால் பிற மக்களால் உணர்வுபட்ட அந்த அஞ்ஞான வாழ்க்கை நுகர்ந்த பின் இவன் செய்யும் தவறு என்ற உணர்வை நுகர்ந்தறிந்தார் அந்த உணர்வு நமக்குள் தவறை உருவாக்காமல் தடுக்க வேண்டும் என்றார். மெய்ஞானத்தின் உணர்வை நமக்குள் தொடர்ந்து அஞ்ஞான வாழ்க்கையில் அறியாத சொல்லும் தொடரை நமக்குள் அறியாது இயக்காமல் அதை தடைப்படுத்த அவர் உணர்வின் தன்மையை நமக்குள் இணைத்து அந்த வீரியை தன்னை நமக்குள் புகுத்தி அஞ்ஞானத்தை மாற்றிடும் நினைவும் மெய்ஞானத்தின் உணர்வு கொண்டு உயிருடன் ஒன்றி ஒளியின் சரியும் பெற்ற அவர் மகிழ்ச்சியின் வலுவற்ற என்றும் நாம் வாழ முடியும். இதுதான் ஈஸ்வர ஆண்டு என்றும் நம் குரு பெற்ற அந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் ஒவ்வொரு நிலையும் அகசிமா மகிழ்ச்சியின் அருளும் துருவ மகிழ்ச்சியின் அருசக்தியும் அரேசமையற்று அந்த சப்தரிஷி மண்டலங்களின் உணர்வின் சக்தியை நாம் பெற்று நமக்குள் இருளும் அகற்றின் நிலைகள் உருவாக்கி இந்த உடலின்றி வெளி சென்றால் என்றுமே அழியா உடலாக அகண்ட அண்டத்தில் எங்கும் செல்லலாம். இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் பெருமையில்லா நிலைகள் அடைந்து அகண்ட அண்டத்தில் நஞ்சை வெடிச்சு உணர்வை வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் பிரபஞ்சம் அந்த மண்டலத்தை நாம் சென்று அடைய வேண்டும். எதுவுமே தனித்து இயக்குவதில்லை, ஒருவனை கடவுளும் இல்லை. ஆகவே மூன்று உணர்வுகள் சேர்த்து ஒன்றை கவர்ந்து ஒன்றுக்குள் சென்றால்தான் நான்காவது நிலை மூன்று நிலைகள் கொண்டு ஒன்றை கவர்ந்து இதை கவர்ந்து சென்றத்தின் ஒன்றுக்குள் நுழைந்து உள் நின்று அந்த உணர்வினை இயக்க செய்வதுதான் கடவுள். ஆகவே ஒன்றென்ற நிலைகள் இங்கே இல்லை. ஒரு பொருளை மூன்று வெப்பம் காந்தம் விஷம் மூன்று, ஆனால் ஒரு பொருளை நகரப்படும்போது மனம் ஞானம் இதனுடன் ஏந்து உருபெறும் சக்தியாக உருவாகின்றதுதான் பரபிரம்மம். ஆக அந்த உணர்வின் தன்மை எதை நுகர்ந்து கொண்டதோ ஒரு பொருளுடன் நினைத்து இந்த உணர்ச்சியை ஊட்டும் போது ஆக பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அந்த ஞானத்தின் தனி கொண்டு அவருடன் இயக்கும் இதனின் வலுவை உருவாக்கும். ஆக இதை போல வலுகொண்ட உணர்வை எடுத்துக்கொண்டால் அதை எடுத்துக்கொண்டாலும் பரபிரம்மம்தான். அந்த உணர்வின் தன்மை மற்றொன்றோடு இணைந்து அதன் வலுவின் தன்மை கொண்டால் இதை அடைக்கு அந்த உணர்வின் தன்மை கொண்டு அதனை வளர்ச்சி கொட்டு. ஆக இதை போன்று உலக இயக்கம் இவ்வாறு இருக்கும் என்று காட்டி அருஞ்ஞானி உணர்வுடன் நாம் நுகர்ந்து நமக்குள் அறியாத நிலைகளை நீக்க அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நாம் நுகர்ந்தறிந்து நமக்குள் உருவாக்குவோம். அருள் ஞானத்தை நமக்குள் வளர்ப்போம், அது உருவாக்குவோம். இவ்வாறு நாம் உருவாக்கும் தன்மை பெற்றால் நம் உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் ஒளியின் கதிராக உருவாக்கும் உணர்வை உயிருடன் ஒன்றி ஆக மற்றதை ஒளியின் உணர்வாக உருவாக்கும் அருசக்தியை வெற்றிவிடும். பின் நாம் எந்த பெறையும் இல்லாத நிலையில் அடையலாம். ஆகவே குரு காட்டிய வழியில் அருஞ்ஞானிகள் சேர்ந்த பாதையில் நாம் இதை பெறுவோம்.